சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை, சைவத்தில் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் தான் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும், சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும், நான் மறைச்சும் பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாதகமும் திருத்தேவாரமும் திருவாதகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் உயிர் துணையே எடுக்கும் மாக்கதை எடுக்கும் மாக்கதை இன் தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட கடக்கை ஐந்துடை காழ்சவி நீன்முடி கடக்கடுக்கை கருத்துள் இருத்துவ வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழ பான்மை தரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத ஐந்து கர மூன்று விழி நால்வாய் ஆனை முகனை பரவி அஞ்சலி செய்கிற்பாம் ஆனை முகனை பரவி அஞ்சலி செய்கிற்பாம் அஞ்சலி செய்கிற்பாம் அஞ்சலி செய்கிற்பாம் சத்தியா சிவமாகி தனிப்பற புத்தியான முதலை துதி செய்ய சத்தியா சிவமாய் தனிப்பற புத்தியான முதலை துதி செய்ய சத்தியா சிவமாய் தனிப்பற புத்தியான முதலை துதி செய்ய சத்தியா சிவமாய் தனிப்பற முத்தியான முதலை துதி செய்ய முதலை துதி செய்ய முதலை துதி செய்ய முத்தியாகிய முத்தியாகிய பொற்பொருள் நல்குப முத்தியாகிய பொற்பொருள் நல்குப சித்தியானை தத்திய பொற்பாலமே சித்தியானை தத்திய பொற்பாலமே சித்தியானை செய்ய கோவாய் முழுகி அடுத்திற கூட்டம் குமைப்பதன் முன்ன கோவாய் முழுகி அடுத்திற கூட்டம் குமைப்பதன் முன் புவாரடிச்சுவடு என் மேல் பொறித்துவை கூட்டம் குமைப்பதன் முன் புவாரடிச்சுவடு என் மேற் பொறித்துவை போகவிடில் மூவா முழுப்படி மூடும் கண்டாய் மூவா முழுப்படி மூடும் கண்டரி நானரி நான ஆரி நான கோவாய் முடுகி அடுத்திற கூட்டம் குமைப்பதன் முன் பூவாரடிச்சுவடு என் மேற் பொறித்துவை போகவிடில் போகவிடில் மூவா முழுப்படி மூடும் கண்டாய் முழங்கும் தடர்க்கை தேவா திரு சத்தி முற்றத்து உறையும் சிவக்கொழுந்தே சத்தி முற்றத்து உறையும் சிவக்கொழுந்தே சத்தி முற்றத்து உறையும் சிவக்கொழுந்தே சிவக்கொழுந்தே நரகினன ஆன ஆன சதன சோழ நாட்டில் சத்தி முற்றம் அப்படின்னு ஒரு திருத்தலம். என்ன பொருள்? சத்தி பூசை பண்ணிவிட்டு ஒரு முத்தம் கொடுத்தா அதுக்கு சத்தி முற்றம்னு பேர். இப்படி காரண பெயராகவே நமது திருத்தலங்கள் இருக்கிறது. ஆடானைன்னு ஒரு ஊர், ஆடு தலை ஒரு பக்கம், ஆனைத்தலை ஒரு பக்கம், இப்படி ஒரு மிருகம், அது பூசை பண்ணதுதான் ஆடானைன்னு பேர். திருக்கோலக்கான்னு ஒரு ஊர், என்ன அர்த்தம்? அழகுடைய சோலையை உடைய ஊர் என்று திருப்பேர். எப்படி ஒரு தூய தமிழ் அது இருக்கு பாருங்க. தமிழும் இசையும் கலந்துதான் தேவார திருவாசகம். இதை விட்டு அது இல்ல, அதை விட்டு இது இல்ல. அதனாலதான் அவர் சொன்னார், தமிழோடு இசை பாடல் மறந்தர் ஏன் அப்படின்னு. இதை விட்டு அதை பிரிக்க முடியாது, அதை விட்டு இது பிரிக்க முடியாது. இதை விட்டு அது பிரிஞ்சாலும் பெருமை இல்லை, அதை விட்டு இது பிரிஞ்சாலும் பெருமை இல்லை, இல்லையா? இப்போ சிலப்பதிகாரம்னு சொல்றாங்க, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம்னு சொன்னார் ஒரு பெரியவர். ஆனா அது இசை நூல இல்லை, சீவக சிந்தாமணி இல்லை, திருக்குறள் இல்லை. ஆனா தேவார திருவாசகம் இசை வடிவமாகவே வந்தது. ஆமா, அன்னைக்கு இசை வடிவமாகவே வந்தது, இன்னைக்கு இசை வடிவமாகவே இருக்கிறது. ஆனால் ஆனால் எந்த அளவுக்கு நாம் அதனை போற்றிக் கொள்ளுகிறோம் என்பதுதான் இப்பொழுது பிரச்சனை, இல்லையா? ஆமா, அந்த போற்றிக் கொள்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா, 1943 இருந்து நான் வெளியில தேவாரம் பாடுறேன். இன்னைக்கு 2004 இல்லதா? என்னுடைய கணிப்பை கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா, 100 to 10 கூறு கூட இதனை விரும்பி கேட்கவில்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு. நீங்க சொல்லலாம், நாங்க இத்தனை பேர் வேலையெல்லாம் விட்டு வந்திருக்கோமே ஐயா, நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு உங்களை வைத்து நீங்கள் கணக்கு போட்டு விடாதீர்கள் இல்லையா? பொதுவாக கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது அவ்வளவுதான் இருக்கிறது. அதோட இன்னொன்னு இருக்கு, கொஞ்சம் கவனமா கேட்கறீங்களா? இந்த தேவார திருவாசகம் மக்களுடைய பரவ விடக்கூடாதுன்னு தடுப்பதற்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதையும் நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆமா, அதற்குன்னு ஒரு கூட்டம் இந்த வேலையை செய்துகிட்டே இருக்கு, அதையும் மீறி இந்த தேவாரம் வெளியில வந்துகிட்டு இருக்கு. அதுதான் சிவபெருமானுடைய திருக்கருணை. என்னுடைய அபிப்பிராயம் அதுதான். பெரும் முயற்சி பண்றாங்க இந்த தேவார திருவாசகத்தை வெளியில காட்டக்கூடாதுன்னு. ஆமா, யாரு? ருத்ராட்சம் விபூதி போட்டவனே இந்த வேலையை செய்யறான். அதான் அதுல ஆச்சரியம். நாய் வந்து நாயத்தான் கடிக்கும், எரும மாடு நாய கடிக்காது இல்லையா? இந்த நாய் எல்லாத்தையும் கடிக்கும். அதே கதை தான் இது என்பது என்னுடைய அபிப்பிராயம். என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லிவிட்டேன். இதுல தப்பு இருந்தா விட்டுடுங்க, அதை பத்தி நான் கவலைப்படல. அந்த சத்தி முற்றம் என்ற ஊர்ல திருநாவுக்கரசர் போனார். சுவாமி கிட்ட சொன்னாரு, சுவாமி என்னைக்கோ எந்த நிமிஷம் என்னை வந்து யமன் இழுத்துக்கிட்டு போவான்னு எனக்கு தெரியல, ஆனதுனாலே அவன் என்னை இழுத்துக்கொண்டு போயிட்டான்னா அப்புறம் இந்த உடலும் போச்சு, உயிர் அவனோட போயிடுது, உயிர் வேறு உடல் வேற பிரிச்சு விடுவான். ஆனாதான் அவனுக்கு கூற்றுவன் பேரு, கூறு செய்கிறவன், அதனால கூற்றுவன். போயிடுன்னு சொன்னா அப்புறம் இந்த உடல்ல அந்த உயிரை நாம புகுத்த முடியாது, ஆனதுனாலே இந்த உடம்புல அந்த உயிர் இருக்கும் பொழுதே உன்னுடைய திருவடியை எனக்கு சூட்டிவிடு. அவர் பங்களா கேட்கல, சொத்து கேட்கல, பிளாட்டு கேட்கல, எனக்கு சொத்து குடுன்னு கேட்கல, பணம் கொடுக்குன்னு கேட்கல. இதத்தான் அவர் கேட்டார். கோவாய் முடுகி யமன் அடுத்திறர் கூற்றம், நல்ல திறமையானவன் அவன் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டார். ஏன்? அவனுக்கு காலன் என்று ஒரு பேர் உண்டு, காலமறிந்து அந்த வேலையை செய்து விடுவான். அதுல ஒரு செகண்ட் இந்த அண்டையும் போகாது, அந்த அண்டையும் போகாது. அதனால அவனுக்கு காலன் என்று பேர். அவன் வருவதற்கு முந்தி உன்னுடைய திருவடியை எனக்கு சூட்டிவிடு அப்படின்னு கேட்கிறார் அவர். இந்த வேளையில நாம ஒன்னு எண்ணணும், திருமால் எத்தனையோ ஆண்டுகள் தேடினா அந்த திருவடிய கிடைக்கல இல்லையா? திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை என்று சொல்லுவார் மணிவாசக பெருமான். சுந்தரர் போய் படுத்திருந்தார், இவருடைய திருவடியை அவர் தலையில சூட்டினார். எவ்வளவு எளிமை பார்த்தீங்களா? படுத்து தூங்கினார். ஆனா சுந்தரர் என்ன சொல்றார்? உன்னுடைய திருவடியை என் தலைமையில் சூட்ட வேண்டும் என்று எண்ணினார். அப்படி அவருக்கு எண்ணும் போது அவருக்கு வயசு என்ன இருந்திருக்கும் சுந்தரருக்கு? சுந்தரர் ஆண்டவன் திருவடியை சேர்ந்தது 16வது வயசு. இவர் கேட்டது 8வது வயசுல இருக்கலாம், 10வது வயசுல. 10வது வயசுல ஒரு மனிதனுக்கு இந்த எண்ணம் வருமா? வருமா? வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை சொல்றார், உன் திருவடியை என் தலைமையை சூட்டுவாய் என்று ஏங்கி கிடந்த நான், நீ வலிய வந்து சூட்டும் போது நீ யார் என்று நான் கேட்டேனே, நான் அறிவில்லாத நாய், நான் அறிவில்லாத நாய் அப்படின்னு சுந்தரர் சொல்லிக்கிறார். இந்த திருத்தாண்டகம் முடிய விட்டு நான் சுந்தர தேவாரத்துக்கு போகும்போது சொல்லுவேன். இந்த அறிவில்லாத நாய் ஏ சொன்னார் அப்படின்னு ஒருத்தர் விளக்கம் சொன்னார். ஓரளவுக்கு அது பொருத்தமாக எனக்கு தெரிகிறது. அதாவது நாயினுடைய குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எட்ட வருவ ஒருத்தனை பார்த்து அந்த மோப்பத்தினாலேயே இவன் தலைவனா திருடனா அல்லது போக்கிரி பயலா அப்படி என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்புடையது அந்த நாய். இப்ப தலைவனே வந்து திருவடியை சூட்டி விட்டான், நான் யார் என்று கேட்டுவிட்டேன். அப்போ உடல்ல ஸ்பரிசம் பட்டும் போது கூட உன்னுடைய நினைப்பு எனக்கு வல்லில்ல, அந்த வராதனு தான் தன்னை அறிவில்லாத நாயேன் என்று அவர் சொல்லிக் கொண்டார் என்று சொன்னது ஓரளவுக்கு பொருத்தம் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இல்லையா, ஆமா, அந்த மாதிரி திருவடியை இவர் கேட்கிறார். உன்னுடைய திருவடியை எனக்கு சூட்டிவிடு. கோவாய் முடுகி அழுதிரர் கூட்டம் குமைப்பதன் முன் கூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை போக விடின். அப்படி என்ன திருவடியை சூட்டாமல் போய்விட்டால் உனக்கு பழி வந்து சேரும். ஏன்? ஒருத்தன் கேட்டான், கேட்டதை கொடுக்காதனால உனக்கு பழி வந்து சேரும் இல்லையா? ஆமா. முழங்கும் தடர்க்கை தேவா திரு சத்தியமுத்தத்துவரையும் சிவக்கொழுந்தே. இதுல இன்னொரு பாட்டு, வெம்மை நமன் தமர் மிக்கு விரவி இழுப்பதன் முன் இம்மை உன்தாள் என் நெஞ்சத்து எழுதிவை. அங்கேயே சொல்றார், யமன் வருவதற்கு முந்தி என்னுடைய உன்னுடைய திருவடியை என்னுடைய நெஞ்சத்தில் எழுதிவிடி. அப்படி வெம்மை நமன் தமர் மிக்கு விரவி இழுப்பதன் முன் இம்மை உந்தாள் என் நெஞ்சத்து எழுதிவை. இங்கு இகழில் இங்க நீ அதை செய்யாம விட்டுவிட்டால் அம்மை அருளே அடியேற்கு அருளுதி என்பது இங்க யார் வரும்? நான் செத்து போறதுக்கு அப்புறமா எனக்கு சிவலோகம் கொடுக்க போறேங்கிறத இங்க இருக்கிறவன் யாரையா தெரிஞ்சுக்குவான்? செம்மை தரு சத்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே என்பது பாட்டு. இப்படி கேட்டாரே சிவன் என்ன சொன்னான்? சூட்டி இருக்கலாம்ல உடனே? இல்லை, திரு நல்லூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது, அங்கே வா நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்? இந்த ஆன்மாவுக்கு அப்பதான் இந்த நல்ல நேரம் கூடி வருகிறது. அதனால தான் திருநல்லூருக்கு வர சொன்னார். இப்ப சில பேர் என்ன பண்றாங்க, இந்த தீட்சை பண்ணி வைக்கிறது இன்னும் ஒண்ணு இருக்கு சைவ சமயத்தில், அது வளராத கலையாக போய்விட்டது. அது அப்புறமா பார்த்துக்கும். தீட்சை என்பது வளராத கலையாக போய்விட்டதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். எத்தனை பேர் சிவ தீட்சை எடுத்துக்கொள்றாங்க, எத்தனை பேர் பஞ்சாட்சரம் சொல்றாங்கன்னு எண்ணி பார்த்தா ஆயிரத்துல பத்து பேர் கூட தேரல. என்ன காரணம்? அதுல கட்டுப்பாடு ஜாஸ்தியாக இருக்கிறது. கட்டுப்பாடு ஜாஸ்தியாகத்தான் இருக்கும். அந்த கட்டுப்பாடையும் மீறி அவன் செய்தான்னு சொன்னாத்தான் அவன் அந்த உயிருக்கு நன்மை. சரி, இப்ப யாராரோ தீட்சை பண்ணி வைக்கிறாங்க, அதாவது தீட்சை செய்வதற்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது, அந்த தகுதி இல்லாதவர்கள் தான் அந்த தீட்சையை செய்து வைக்கிறார்கள். நான் ஒரு பெரியவரை கேட்டேன், தகுதி இல்லாதவர்கள் தான் தீட்சை செய்து வைக்கிறாங்களே இது என்ன அப்படின்னு நான் கேட்டேன். இந்த தீட்சை பெற்றுக் கொள்ளுகிற உயிருக்கு அவ்வளவுதான் கொடுப்பனை. சரியா பச்சா? தீட்சை இந்த உயிர் நல்ல குருநாதனத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அது போட்டோம். அதனால்தான் அது வளராத கலை என்று சொன்னேன். அதோட இல்லாம தீட்சை பெற்றவர்கள் எல்லாம் அதை முறைப்படி செய்கிறார்களா? அது ஒரு கேள்விக்குறி. விநாயகர்கிட்ட ஒரு ஊர்ல ஒருத்தன் போய் பார்த்தான், தலையில அங்க குட்டிக்கிட்டாங்களாம். எப்படி சத்தம் கேட்டுதான் தெரியுமா? தடபட 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 தடபடன்னு சத்து கேட்டுதான். இந்த தலையில குட்டிக்கிறது. அப்படி குட்டி கொண்டு தோப்பு கரணம் போட்டாதான் இந்த விநாயகர் பெருமா நமக்கு வேண்டியதை கொடுப்பார்னு இருக்கு. இவன் என்ன பண்றான் தெரியுமா? கிளாமரதம் விஷ்ணு சைதம் தற்பம் சொல்லிட்டு இந்த கை ஆடுதே தவிர இந்த கை தலையில குட்டல இல்லையா? அப்போ அந்த லூஸ் கண்டக்ட்ல அது இருக்கிறதுனால நமக்கு சரியான பலன் வந்து சேர்றது இல்லை. அதுபோல தீட்சை பெற்றுக்கொண்டு அதனை செய்கிறவன் அந்த கிரியையை சரியாக செய்கிறானா? தண்ணியை மூடி இந்த மந்திரத்தை சொல் என்று சொல்லுகிறார்கள். அவன் ஒழுங்கா மூடினானா அந்த கைய? தண்ணியை குடி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒழுங்கா குடிச்சானா? இல்லை. இல்ல, பஞ்சாட்சரம் சொல்லும் போது ஒழுங்கா சொன்னானா? இல்லை. இந்த கிரியாங்கம் எல்லாம் ஒழுங்கா செய்யும் போதுதான் நமக்கு முழு பலன் கிடைப்பதற்கு வாய்ப்பு. நீங்க சொல்லலாம், நீ செய்யறதுக்கே எங்களுக்கு முடியல, முழு பலனை பத்தி எங்களுக்கு என்ன கவலைன்னு. இப்படி சரியா செய்யாதவனுக்கே பல பர்சன்டேஜ் போட்டு கிடைக்குது புண்ணியம், செய்யாதவனை பத்தி நாம என்ன சொல்ல முடியும்? விட்டு விடுகிறேன். ஆனதுனாலே இவர் என்ன பண்ணார், நல்லூருக்கு வான்னு சொல்லிட்டார். சுவாமி நல்லூருக்கு போனார், திருவடியை சூட்டினார். திருவடியை சூட்டி விட்டான் சிவன். அப்போ ஒரு திருத்தாண்டகன் சொல்றார், வைத்தார் 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 என்று அந்த பாட்டில் வருகிறது. என்ன அருமை தெரியுமா? ஆமா, அந்த செய்யுளை படிக்கும் போது நாக்கு இனிக்கிறது, வாக்கு இனிக்கிறது, உடம்பெல்லாம் இனிக்கிறது. ஆமா, பாருங்க. அடியாரை நைய வைத்த இந்த வைத்தார் வைத்தார் என்ற சொல் எப்படி வருது பாருங்க. நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்த வைத்தார் வைத்தார்னு எப்படி வருது பாருங்க அதுல. அதனால அவருக்கு தாண்டக வேந்தர்னு பேர். இதற்கு முந்தி தாண்டகம் பாடினவனும் கிடையாது. திருஞான சமுதரும் பாடல, சுந்தரரும் பாடல அல்லவா? ஆமா.